என்னுடைய தியானத்திற்கு காக நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி கொலோசேயர் முதலாம் அதிகாரம் 3-4-5 வசனங்கள். கொலோசேயர் முதலாம் அதிகாரம் 3-4-5 வசனங்களை நான் வாசிக்கின்றேன். கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கையின் நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அருமையானவர்களே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசேயு சபையிலே அவர்களுடைய ஆவிக்குரிய காரியங்களை அவன் கேள்விப்பட்டு அவர்களுக்காக அவன் தேவனைக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி வேண்டுதல் செய்கிறான் என்று நாங்கள் வாசிக்க கேட்டோம். பொதுவாகவே சபைக்கு போகிறவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் என்றும் அவர்களை தேவனுடைய பிள்ளைகள் என்றும் நாங்கள் வாய்கூசாமல் கூறுவது எங்களுடைய இனத்திலே காணப்படுகின்ற ஒரு பழக்கமாகிவிட்டது. ஒரு சபைக்கு போகின்றவர்கள் எல்லாருமே கிறிஸ்தவர்கள், ஒரு சபைக்கு போகின்ற எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் என்கின்ற ஒரு பழக்கம் எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கின்றது. ஆகவே சபைக்கு போகின்ற எல்லாருமே மெய்யாகவே கிறிஸ்தவர்களா, அல்லது சபைக்கு போகின்ற எல்லாருமே இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசம் கொண்டவர்களா என்பதை நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே எங்களுக்கு அது தெளிந்த விதத்திலே நாங்கள் உறுதியாக கூற முடியாததொன்று. சபைக்கு போகின்ற எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களா என்று கேட்டால் மெய்யாகவே நான் சொல்கின்ற காரியம் எனக்கு தெரியாது. ஆகவே நான் தெரியாததொன்றை நான் தெரிந்தது போல என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளுமே நான் அதை சொல்லக்கூடாது. ஆக ஆனாலும் ஒரு கிறிஸ்தவன், ஒரு மெய்யான ஒரு கிறிஸ்தவனுடைய ஆவிக்குரிய வீடு அது சபைதான். ஆகவே இங்கே கொலோசேய சபைக்கு இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய வாழ்க்கையிலே நடந்த அல்லது மெய் கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து அவனுக்கு ஜபத்தை பண்ணுகின்றான். பாருங்கள், அவனுடைய 3-4-5 வசனத்திலே அந்த ஜெபமானது எதற்காக அவன் ஜபித்தான் என்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே அந்த வகையிலே ஒரு மெய்யான கிறிஸ்தவனாக நானும் நீங்களும் இருக்கிறோமா என்று நாங்கள் அனுதினமும் எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் மெய்யாகவே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நானும் நீங்களும் வாழ்கிறோம் என்றால் எங்களுடைய வாழ்க்கையிலே சில குணாதிசயங்கள் அல்லது சில அனுபவங்கள், சில நடைமுறையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு எங்களை பற்றிய நாங்கள் அறியக்கூடிய சில தன்மைகளை நாங்கள் உணர்ந்தவர்களாக இருக்கவே வேண்டும். அவை இந்த மெய் கிறிஸ்தவன் என்கின்ற வேளையிலே அருமையானவர்களே, அல்லது மெய்யான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நானும் நீங்களும் வாழ்கிறோம் என்றால் ஒரு நாள் 2 நாளாக வாழுகின்றதல்ல இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. இங்கு பல வருடங்களாக நாங்கள் வாழுகின்ற வாழ்க்கையிலே எங்களுக்கு சில முக்கியமான காரியங்கள் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அவை அந்த காரியங்களை குறித்து இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுக்கு நன்றியுள்ளவனாக இருக்கின்றான். ஏனென்றால் இந்த காரியங்களை தேவன் அந்த கொலோசேயு சபைக்கு கொடுத்தான். அவை தேவன் கொடுத்ததினாலே தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுக்கு நன்றியை செலுத்துகின்றான். அவை அந்த வகையிலே நாங்கள் இங்கு 3 காரியங்களை இந்த முதல் 3 வசனங்களிலும் நாங்கள் பார்ப்போம். அவை ஒரு மெய்யாகவே ஒரு கிறிஸ்தவன் என்றால் அவன் முதலாவது கிறிஸ்துவின் இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும்,
இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நன்றி செலுத்துகின்ற முதலாவது காரியம் என்னவென்றால், இந்த கொலோசேயு சபையே, நீ இயேசு கிறிஸ்துவின் மேலே நீ விசுவாசத்தை வைத்திருக்கிறதனாலே நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கொலோசேயு சபையே, நான் தேவனிலே நீங்கள் விசுவாசத்தை வைத்திருக்கிறபடியாலே நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையானவர்களே, நீங்கள் எல்லாரும் அறிவீர்கள், விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்க முடியாது. ஆகவே ஒருவன் விசுவாசம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அவன் விசுவாசம் இல்லை என்றால், அல்லது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே விசுவாசியா விசுவாசிக்க வேண்டும் என்பதை நீங்கள் ஒருபொழுதும் என்ன செய்ய மாட்டீர்கள், அதை மறுதளிக்க மாட்டீர்கள். ஆனால் இந்த விசுவாசங்களிலே வித்தியாசம் வித்தியாசமான விசுவாசங்கள் உண்டு. ஆகவே நாங்கள் எண்ணத்தின் மேலே விசுவாசம் வைக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது என்றால், நீங்கள் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசம். ஆகவே எங்களுக்கு தெளிவாக தெரியும், நாங்கள் எண்ணத்தை விசுவாசிக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். ஆகவே இந்த கிறிஸ்துவை நானும் நீங்களும் விசுவாசிக்க வேண்டும். ஆகவே இந்த கிறிஸ்துவை நானும் நீங்களும் எப்படியாக விசுவாசிக்க வேண்டும் என்று அறிந்திருக்க வேண்டும். ஏனென்ற அருமையாளர்களே, இன்று விசுவாசம் என்கின்ற அந்த வார்த்தை இங்கு அர்த்தமற்றதாக சபைகளின் நடுவே, ஒரு மனிதர்களின் நடுவே அது உலாவிக் கொண்டு திரிகின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த விசுவாசத்தை குறித்த ஒரு பிழையான விளக்கத்தை நீங்கள் கொண்டிருப்பீர்களே ஆனால், அது நான் கொண்டிருப்பேனே ஆனால், அதிலே பிரியப்படுகின்றவன் சாத்தான். ஏனென்றால் நாங்களே கிறிஸ்தவர்கள் என்று நாங்களே எங்களை நினைத்துக் கொண்டு சாத்தானுடைய கட்டளைகளின் கீழே, அவனுடைய கையிலின் கீழே இருக்கின்ற வேளையிலே அவனுக்கு அது ஒரு பயங்கர வெற்றி. ஆகவேதான் இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு கொலோசேய சபையிலே சொல்லுகின்ற வேளையிலே, இந்த இயேசு கிறிஸ்துவின் மேலே நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்றால் என்னத்தை விசுவாசிக்க வேண்டும்? முதலாவது காரியம் என்னவென்றால், நீங்கள் இந்த வேதத்திலே நீங்கள் எப்பொழுது பார்த்தாலும் அருமையானவர்களே, இந்த விசுவாசம் என்கின்றது தனியதாக ஒருபொழுதும் வருகின்றதல்ல. எண்ணத்தோடு அங்கு அநேகமாக தொடர்புபடுத்தப்பட்டு அங்கு பிரசங்கிக்கப்பட்டு வந்ததென்றால், இங்கு பல இடங்களிலே நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசியுங்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டதை நீங்கள் அறிவீர்கள். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இந்த விசுவாசத்திற்கு முன்பதாக ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டும். அது என்ன? மனம் திரும்பி. நீ என்ன செய்ய வேண்டும்? உன்னுடைய வாழ்க்கையிலே நீ மனம் திரும்பி இயேசுவை நீ விசுவாசிக்க வேண்டும். ஆகவே இங்கே எங்களுடைய விசுவாசிக்க வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைக்க வேண்டும் என்றால், அதற்கு முன்னதாக ஒரு காரியம் நிகழ வேண்டும். என்னவென்றால், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். அவை இங்கே மனம் திரும்புகின்றது என்றால் என்னென்றால், அருமையாளர்களே, நாங்கள் எவ்வளவிற்கு பாவமான நிலையிலே இருக்கிறோம் என்பதை உங்களாலே உணர முடிகின்றதா? அல்லது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்கின்ற ஒவ்வொரு பாவங்களும் தேவனுக்கு விரோதமானது என்பதை உங்களுக்கு குத்தி காட்டுகின்றதா? உதாரணமாக நீங்கள் ஒரு பொய்யொன்றை நீங்கள் சொல்லுகின்ற வேளையில், அல்ல உதாரணமாக உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் எரிச்சல் கொள்ளுகின்ற வேளையில், அல்ல உதாரணமாக உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் இச்சிக்கின்ற வேளையில், அல்லது உதாரணமாக அல்லது உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் பொருளாசை உள்ளவர்களாக இருக்கின்ற வேளையிலே, இது தேவனுக்கு விரோதமான பாவம் என்பதை உங்களுக்கு அது உணர்த்துகின்றதா? அருமையாளர்களே, அப்படி மெய்யாகவே அது உணர்த்தப்பட்டு இந்த எல்லா விதமான என்னுடைய பாவத்திற்கும் என்னுடைய இச்சைகளுக்கும் என்னுடைய பலவீனங்களுக்கும் என்னுடைய பாவத்திற்கும் ஒரே ஒருவராகிய கிறிஸ்துவாலே மட்டும் மீட்பு உண்டு என்பதை நீங்கள் விசுவாசித்தவர்களாய் இருக்கின்றீர்களா? இதுதான் அருமையாக நாங்கள் எங்களுக்கு இருக்கின்ற விசுவாசம். இந்த விசுவாசத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கேள்விப்படுகின்றார். அவை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டும் என்றால், உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து செய்த ஒரு அற்புதத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால், அருமையாக உங்களுடைய உவளத்திற்கு கொடூரமான பாவிகளாகிய உங்களை தேவன் அந்த பாவத்தை உணர்த்தி, அந்த பாவமானது தேவனுக்கும் விரோதமாக நீங்கள் செய்கிறீர்கள் என்கின்ற அந்த வேதனையோடு அந்த நோவோடு எங்களுக்கு கிறிஸ்துவிடத்திலே போனால்தான் எங்களுக்கு மீட்பு உண்டு என்று ஆவியானவர் உங்களை உந்தி உங்களுக்கு உதவி செய்து அவரிலே நாங்கள் அறிக்கையிட தேவன் உங்களுக்கு கற்பித்து தந்தாரா? அவர்களே, இப்படியாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே இடைப்படவில்லை என்றால், வேதம் சொல்லுகின்ற காரியம் நீங்கள் உண்மையாகவே நீங்கள் விசுவாசிக்கவில்லை. இதுதான் அருமையாகல விசுவாசத்தினுடைய அடித்தளம். ஆகவே நாங்கள் இயேசுவை, இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசம் என்றால், இங்கு இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே அடித்தார் என்பதை நானும் நீங்களும் விசுவாசிக்க வேண்டும். அவை இந்த விசுவாசமானதனுடைய தலை அறிவினாலே நாங்கள் விசுவாசிக்கின்ற காரியம் அல்ல. என்னுடைய உங்களுடைய இருதயத்திலே அந்த விருப்பம், அந்த வெறுப்பு, அந்த விசுவாசம் எனக்கும் உங்களுக்கும் இருக்க வேண்டும். அது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அதை உணர்ந்தீர்களா? அல்லது அருமையாளர்களே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசம் என்றால், நாங்கள் கிறிஸ்துவை விசுவாசித்தால் அவர் எங்களுக்கு நிறைய விதமான ஆசீர்வாதத்தை தருவார். நாங்கள் இங்கு இயேசுவை விசுவாசித்தால் அவர் எங்களுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தருவார். நாங்கள் அனுதினமும் ஆராதனைக்கு வந்தால் தேவனேது உங்கள் மீது அன்பு காட்டுவார். ஆகவே நாங்கள் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசித்தால், அல்லது நாங்கள் எங்களுடைய பணங்களை நாங்கள் அவருக்கென்று கொடுத்தால் தேவன் அதிகமாக எங்களை ஆசீர்வதிப்பார் என்கின்ற விசுவாசத்தை உடையவர்களாக நானும் நீங்களும் இருக்கின்றோமா? நாங்கள் இயேசு கிறிஸ்துவிலே மேலுள்ள அந்த விசுவாசம் என்றால், நாங்கள் பிள்ளையாக அவரை விசுவாசிக்கின்றது அல்ல. அவர் எங்களுக்கு ஏதோ ஒரு மிகவும் ஒரு வல்லமை உள்ள ஒரு மனுஷன், அவரிடத்திலே நாங்கள் போகின்ற வேளையிலே எங்களுக்கு நிறைய காரியத்தை கிடைக்கும் என்கின்ற உலக பிரகாரமான சந்தோஷத்திற்காக நாங்கள் கிறிஸ்துவை தேடுகின்றவர்களாக அல்லாமல், அல்லது உலக பிரகாரமான சந்தோஷங்களுக்காக நாங்கள் கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை கொள்ளுகின்றவர்களாக அல்லாமல், இங்கு என்னுடைய உங்களுடைய சொந்த பாவங்களுக்காக கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார், அல்லது என்னுடைய சொந்த பாவங்கள் என்னை அன்னதினமும் வேதனைக்கு உட்படுத்துகின்ற வேளையில், அந்த பாவத்திற்கு ஒரே ஒரு பரிகாரம் சிலுவையிலே சிந்தப்பட்டது என்கிறதை பரிசுத்தாவியானவர் உங்களோடு பேசி, அவர் அந்த உங்களை கிறிஸ்து வண்டையிலே வழி நடத்துகின்றது தானர்மையானவர்களே, அந்த மெய்யான விசுவாசம். ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதுகின்ற போலிலே சொன்ன காரியம் அதுதான். நீங்கள் கிருபையினாலே விசுவாசம், நீங்கள் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, விசுவாசமானது உன்னுடைய நன்மையினாலே இங்கு உண்டாகவில்லை. ஏதோ நீயாக நினைத்து அங்கு விசுவாசிக்கவில்லை. வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அது தேவனுடைய ஈவு. ஆகவே அந்த ஈவை நீ பெற்றுக் கொண்டாயா? இந்த ஆவியானவர், இந்த இயேசுவின் மேலே அவரிலே நீங்கள் விசுவாசிப்பதற்கு உங்களுடைய பாவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு பரிகாரம் கிறிஸ்து மட்டுமே என்று விசுவாசிக்க தேவன் உங்களை உந்தினாரா? அருமையாக நீங்கள் உங்களை கேட்க வேண்டிய, ஏனென்றால் பரிசுத்தாவியானவர் தராத ஒரு விசுவாசம், அல்லது கிருபையினாலே கிடைக்காத அந்த விசுவாசம், இறுதியிலே அது எந்த விதத்திலும் என்னையும் உங்களையும் நித்திய சந்தோஷத்திற்குள்ளே வழிநடத்த மாட்டார். அவை இந்த விசுவாசத்தை நானும் நீங்களும் இதிலே உறுதியா இருக்கிறோம் என்பதை நாங்கள் வாயினாலே சொல்லுகின்றவர்களாக அல்ல. பாருங்கள், சொல்லுகின்ற காரியம் அவர்கள் கேள்விப்படுகிறார்கள். பவுலும் திமோத்தேயுவும் இந்த கொலோசேயு பட்டணத்தில் இருக்கின்ற கிறிஸ்தவருடைய விசுவாசத்தை குறித்து அவர்கள் கேள்விப்பட்டார்கள். என்னுடைய உங்களுடைய விசுவாசமானது இந்த விதத்திலே கேள்விப்படுகின்றதாக இருக்க வேண்டும்.
தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய பாவத்தோடு இடைப்பட்டு எனக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை சிலுவையிலே உறுதி செய்தார் என்பதை நான் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் அன்மையானவர்களே, இந்த விசுவாசம் என்கின்றது நாங்கள் அதிலே உறுதியானவர்களாக இருக்க வேண்டும். இந்த விசுவாசத்திலே வேதம் சொல்லுகின்ற காரியம், நீ விசுவாசித்து நீ ஒருக்காக மட்டும் அதை விசுவாசிக்கின்றவனாக அல்லாமல் நீ அதை தொடர்ச்சியாக வாழ்நாள் முழுவதிலும் இந்த விசுவாசத்திலே கிறிஸ்து ஒருவரை தவிர வேறு எதுவுமே உனக்கு விசுவாசமாக வரக்கூடாது என்பதிலே நானும் நீங்களும் உறுதியாக, அதாவது எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளிலும் எப்பேற்பட்ட அழுத்தங்கள் மத்தியிலும் இந்த விசுவாசத்திலே இருந்தால் கிறிஸ்துவினுடைய விசுவாசம், அதாவது இன்னொரு விதத்திலே சொன்னால் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எங்களுக்கு நடக்கின்ற எல்லா காரியத்திலும் தேவனுடைய கரம் உண்டு என்பதை நானும் நீங்களும் விசுவாசித்தவர்களாக இருக்க வேண்டும். அருமையாக எங்களுடைய பாவத்திலே தேவனங்களுக்கு விடுதலை தந்தார் என்கின்ற அந்த விசுவாசமும், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனாலே தெரிவு செய்யப்பட்ட அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற எங்களுக்கு எல்லாம் அவருடைய சித்தத்திலே அன்றி வேறு ஒன்றாலும் எங்களுக்கு நடக்க மாட்டாது. எங்களுடைய தலையிலிருந்து விழுகின்ற ஒவ்வொரு மயிரை கூட தேவனுடைய சித்தம் அல்லாமல் எங்களுக்கு எடுக்க முடியாது என்பதை நீங்கள் பூரணமாக விசுவாசிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். சில வேளைகள் நேர்மையானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே பலவீனமான நாங்கள் தேவனேன் எங்களுக்கு புரியாத காரியங்களை தருகின்ற உலகத்தோடு நாங்கள் எங்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது நாங்கள் ஒரு சில பலவீனமானவர்களாக நாங்கள் இருந்து எங்களுக்குள்ளே நாங்களே சில காரியங்களை கேட்கின்ற காரியம், ஏன் எங்களுக்கு புரியல நடக்கின்றது, ஏன் என்றது எங்களுக்கு கேள்விக்குறியாக ஒரு பொழுதும் வராமல் இந்த விசுவாசமானது ஒரு முற்றுப்புள்ளியாக வர வேண்டும். தேவனுடைய சித்தம் அல்லாமல் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்றும் நடைபெற மாட்டார். அதாவது எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையானது தேவனுடைய சர்வ வல்லமைக்குள்ளாக வேரூன்றி வாழுகின்ற ஒரு வாழ்க்கையை நானும் நீங்களும் வாழ வேண்டும் என்பதையும், இந்த வேரூன்றி வாழுகின்ற இந்த வாழ்க்கையை மற்றவர்கள் கேள்விப்பட வேண்டும் என்பதும் எங்களுக்கு இருக்கின்ற பிரதானமான கடமையாக எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இருக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. அருமையானவர்கள், என்னுடைய விசுவாசமானது எங்களுக்கு வருகின்ற சகல விதமான தடைகளையும் தாண்டி நாங்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ரெண்டு கிழமைக்கு முன்பதாக நாங்கள் பத்தலேமேயு என்கின்ற குருளுடைய சம்பவத்தை நாங்கள் படித்தோம். அவை அந்த பத்தலேமேயு என்ன செய்கின்றான், கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்திலே போகின்ற வேளையிலே உலகங்கள் அவனை தடுத்த வேளையிலும் அவன் என்ன செய்கின்றான் என்றால் அந்த தடைகளையும் மீறி கிறிஸ்துவை அவன் விசுவாசித்தான். அந்த விசுவாசம் எனக்கும் உங்களுக்கும் இருக்க வேண்டும். பாருங்கள், அந்த பத்தமேயினுடைய விசுவாசத்தை குறித்து நாங்கள் 2000 வருஷத்துக்கு பின்பதாக கேள்விப்பட்டோமா இல்லையா? கேள்விப்பட்டோம். அதே போல அருமையானவர்களே, எப்படியான தடைகள் பலவிதமான போராட்டங்கள் எங்களுக்கு வந்தாலும் கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்திலும் நானும் நீங்களும் ஒருபொழுதும் தலைத்தவர்களாக சோர்ந்தவர்களாக இருக்கக்கூடாது. அடுத்ததாக மரணத்தின் மத்தியிலும் நாங்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இங்கு சிலுவையில் அறையப்பட்டிருந்த கல்வர்களில் ஒருவன் அவன் மரண தருவாயில் இருக்கின்றான். அவனுக்கு தெரியும் என்னுடைய மரணமானது நிச்சயிக்கப்பட்டதொன்று, நானும் சில மனத்தியாலங்களிலே மறைத்து விடுவேனே. அவனாக இந்த மற்ற கல்லனை போல எனக்கு சரீர பிரகாரமான சுகத்திற்காக விடுதலைக்காக அவன் இயேசுவை அவன் விசுவாசிக்கவில்லை. அவன் தேவனை தன்னுடைய மரண தருவாயிலும் இவர் என்னுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார் என்பதை விசுவாசித்து கேட்ட காரியம், தேவனே உம்முடைய ராஜ்யம் வரும் பொழுது அடியேன் நினைத்தவன். இந்த மரணத்திலும் அவன் எந்த விதத்திலும் ஒருவரையும் குற்றம் சாட்டாமல் எந்த விதத்திலும் மற்றவனை அவர் பிரச்சனை கொடுக்காமல் அந்த மரண தருவாயிலும் எவ்வளவு வேதனையிலும் ரத்தங்கள் வடிந்த வேளையிலும் சிரசிலே முள்முடியாலே கொத்தின வேளையிலும் இந்த கல்வன் கிறிஸ்துவிலே எவ்வளவு விசுவாசம் உள்ளவனாக இருந்தான். அவை அருமையாக நானும் நீங்களும் நாங்கள் அவருடைய வார்த்தையிலே தடைகளை தாண்டி மரணத்தின் மத்தியிலும் நானும் நீங்களும் கிறிஸ்துவிலே விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும்.
அண்மையாக எங்களுக்கு எவ்வளவுதான் தியோலஜி இறையியல் எங்களுக்கு அறிவு இருக்கலாம், எவ்வளவுக்கு எங்களுக்கு வேதத்தை குறித்த அறிவு எங்களுக்கு இருக்கலாம், ஆனாலும் இந்த விசுவாசம் எங்களை கிறிஸ்துவினுடைய சித்தம் அல்லாமல் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மயிரேனும் அணுவேனும் அசையாது என்கின்ற அந்த விசுவாசத்திலே நாங்கள் உறுதியாகவும், நாங்கள் மரணத்தின் மத்தியிலும் அந்த விசுவாசத்திலே உறுதியுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசேக்கு சொன்னது போல என்னுடைய உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் இந்த விசுவாசத்திலே நானும் நீங்களும் பெலப்பட வேண்டும். இரண்டாவது காரியம் என்னவென்றால் அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்ற காரியம் முதலாவது விசுவாசம், இரண்டாவது காரியம் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உங்கள் அன்பை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு. இங்கு ஜாக்கோபு தன்னுடைய நிருபத்தை எழுதுகின்ற வேளையில் இங்கு கிரிகை இல்லாத விசுவாசம் செத்தது என்று எழுதுகின்றார். நாங்கள் உண்மையாக என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் அருமையானவர்களே, இந்த கிறிஸ்து உண்மையாகவே எங்கள் மீது அன்பு காட்டினார் என்பதை நானும் நீங்களும் விசுவாசித்தார், நாங்கள் மற்றவர்கள் மேலே அன்பை காட்டுவது நிச்சயம். ஏனென்றால் நாங்கள் தேவனுக்கு செய்த பாவமா, கவனமாக கேளுங்கள், மற்றவர்கள் எங்களுக்கு விரோதமா செய்த பாவங்களா? பெரிது. நாங்கள் தேவனுக்கு விரோதமாக செய்த பாவங்களா அல்லது மற்றவர்கள் எங்களுக்கு விரோதமாக செய்த பாவங்களா? அநேகம் நாங்கள் தேவனுக்கு செய்த பாவத்தோடு எந்த விதத்திலும் மற்றவர்கள் செய்த பாவத்தில் ஏணி வைத்தால் கூட மாட்டார். அருமையாகவே இந்த அன்பை நீங்கள் நிஜமாகவே உணர்ந்தவர்கள் என்றால் எவ்வளத்திற்கு ஒரு கொடூரமான பாவியாகி என் மீதே எவ்வளத்துக்கு ஒரு பரிசுத்தமானவர் காட்டின அன்பை நீங்கள் நிஜமாகவே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் உணர்ந்தவர்கள் என்றால் இந்த பாவ நிலையிலே இருக்கின்ற எங்களுக்கு விரோதமாயிருதன் பாவம் செய்கின்றது அது ஒரு சிறு துளி, நாங்கள் அதை எந்த விதத்திலும் என்ன செய்ய தேவையில்லை, கவலைப்படவே தேவையில்லாத வகையிலே நாங்கள் அன்பை காட்டிருந்தவர்களாக இருக்க வேண்டும். ஏனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால் உன்னுடைய பரமபிதா பூரண சற்குணராக இருக்கிறது போல நீ என்ன செய், அப்படியே அவை இந்த அன்பை அருமையாளர்களை பாருங்கள், அவருடைய கிரிகை இல்லாத அந்த விசுவாசம் அல்ல பவுசோட காரியம், இந்த கொலோசேயு சபையிலே இருக்கின்றது ஒரு கிரிகை உள்ள இந்த விசுவாசம் அது உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும். அப்படி என்றால் நாங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக சபையிலே இருக்க வேண்டும். அவை நாங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பில்லாதவர்கள் என்றால் அல்லது ஒருவர் படுகின்ற பாரத்திலே, ஒருவர் படுகின்ற கஷ்டத்திலே, ஒருவர் படுகின்ற வேதனைகளிலே எங்களாலே பங்கு கொள்ள முடியவில்லை என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நாங்கள் வேறு சரீரத்தை உடையவர்கள். அவை ஒரே சரீரத்தை உடைய நாங்கள் எங்களுடைய சரீரத்தினுடைய கையிலே ஒரு வேதனை ஏற்பட்டால் என்னுடைய உணர்வுகள் என்ன செய்கின்றது? கை என்று பேசாம இருக்குமா? கண்ணீராலே தண்ணி வரும். என்னுடைய வேதனைகள் என்னால் சாப்பிடவே முடியாது. என்னுடைய வெளியான உறுப்புகள் அல்ல, எங்களுடைய உடலில் இருக்கின்ற உள்ளுறுப்புகள் கூட என்ன செய்ய மாட்டாது, குடலானது சுமிக்க மாட்டாது, பசி எடுக்க மாட்டாது. காரணம் என்னுடைய ஒற்று கரத்திலே ஏற்பட்ட ஒரு காயம். அவை அந்த வகையிலே நாங்கள் மெய்யாகவே கிறிஸ்துவினுடைய சபையிலே அவருடைய சரீரத்திலே அவயவங்களாக இணைக்கப்பட்ட ஒரு விசுவாசத்தை நானும் நீங்களும் கொண்டவர்களாக இருந்தால் வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் நீங்கள் அந்த அன்பை நீங்கள் உடையவர்களாக இருப்பீர்கள். அன்பு என்ற வகை உடனே நாங்கள் நினைக்கக்கூடாது, நாங்கள் செய்யற எல்லா காரியத்திற்கும் சிரிச்சு சிரிச்சு நாங்கள் சமாளிக்கிறது இல்லை. அந்த அன்பு அன்பு என்றால் அன்மையானவர்களை நாங்கள் தெளிந்த விதத்திலே வேதம் சொல்லுகின்றபடி செய்கின்றதுதான் அன்பு. அவை நாங்கள் இங்கே அன்பு காட்ட வேண்டும். வேதத்தின் அடிப்படையிலே நாங்கள் அங்கே அன்பு காட்ட வேண்டும். வேதம் செய்யக்கூடாது என்பதை நாங்கள் செய்ய விடுகின்றது அன்பல்ல. சில வேளைகளிலே பெற்றோர்கள் சில வேளைகள் என்ன செய்வார்கள் என்றால், பிள்ளைகள் என்ன இதை கேட்டாலும் என்ன விட்டு கொடுப்பாங்க என்றால், அப்பா அன்புள்ள அப்பா. நான் சொல்லுள்ள காரியம் என்னவென்றால், பிள்ளையை தண்டிக்காத அப்பா அவர் மெய்யாகவே அன்பல்ல, அன்புள்ளவர் அல்ல. அவர் பிள்ளையிலே கோபம் உள்ள அப்பா. உண்மையாகவே தன்னுடைய பிள்ளையிலே விருப்பம் உள்ள தகப்பான் தன்னுடைய பிள்ளை பிழை விடுகின்ற வேளையிலே, அந்த பிள்ளை பிள்ளையாக போகின்ற வேளையிலே தடுக்கின்றவர் தான் மெய்யான விருப்பம் உள்ள அப்பா. அதே போல அருமையானவர்களே, நாங்கள் இங்கு அன்பென்று கூறுகின்ற வேளையிலே, அந்த வேதத்திற்கு வெளியாக போகின்ற வேளையிலே கண்டித்து அன்போடு அவர்களை கிறிஸ்துவின் பாதையிலே வழிநடத்துகின்ற ஒரு அன்பு என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்றால், வேதம் சொல்ற காரியம் இந்த பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும், அவை இருதயத்தில் சொல்ல போனால் மெய்யாகவே ரட்சிக்கப்பட்ட எல்லார் மீதும் நானும் நீங்களும் அன்பு கூறுகின்றவர்களாக இருக்க வேண்டும். இந்த அன்பு எப்படி வந்ததென்றால், அன்பியார்களே, நாங்கள் கிறிஸ்துவிலே வைத்த அந்த விசுவாசத்தினாலே வந்த கனி. உண்மையாகவே கிறிஸ்து எங்கள் மீது இறங்கி பரிசுத்த ஆவியானவர் மூலமா எங்களை மனம் திரும்ப ஏற்படுத்தி, அந்த மனம் திரும்புதலின் ஊடாக அந்த விசுவாசத்திலே கிறிஸ்துவிலே எங்களுக்கு ஏற்படுத்தி தந்ததினாலே வந்த கனிகளிலே ஒன்று இந்த அன்பு. இந்த வகையிலே அருமையானவர்களே, நானும் நீங்களும் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவை இந்த அன்பை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்றான், நாங்கள் கேள்விப்பட்டோம். அவை இந்த அன்பை பற்றி யார் எனக்கு சொன்னார் என்றால், ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் அவனே எங்களுக்கு தெரியப்படுத்தினான். அங்கு எப்பாப்ரா என்கின்ற ஒரு சீஷன், பவுலுடைய சீஷன், அங்கு இந்த கொலோசேயு சபையிலே ஒரு கொஞ்ச காலம் போதகராக அவன் அங்கு கடமை செய்கின்றான். அவை அங்கு ஊழியர்களே செய்தவன் சொல்லுகின்ற காரியம் என்னென்றால், பவுலுக்கு சொல்லுகின்ற காரியம், இவர்கள் ஆவிக்குள்ளான ஒரு அன்புள்ள சபையாக இந்த கொலோசேயு சபை இருந்தது என்கிறதை சாட்சி கொடுக்கின்றான். அருமையாக நீங்கள் ரெண்டு கிழமைக்கு முன்பதாக கேட்டிருப்பீர்கள், இங்கு தேவன் ஏழு சபைகளுக்கு எழுதின கடிதத்திலே எபேசு சபைக்கு தேவன் முதலாவது கடிதத்தில் எழுதி சொன்ன காரியம் என்னவென்றால், நீங்கள் அன்பில்லாத சபை. நீங்கள் அன்பில்லாத சபை என்றால், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறாமல் இருக்கிறதுனாலே நீங்கள் பெரியதான ஒரு விளைவை ஏற்படுத்தவர். நீங்கள் என்ன செய்ய போகிற, இந்த அன்பில்லாத பட்சத்திலே உங்களுக்கு அந்த பரலோக ராஜ்யம் அந்த ஜீவகனியானது என்ன செய்யப்படுகின்றது, மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. என்ன விதத்திலே அங்கு ஆதாம உழவாலும் பாவம் செய்தார்களோ, அங்கு பாவம் செய்த இடத்திலே இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கின்ற வழியை தேவன் அங்கு பாதுகாத்தவர்களை அந்த இடத்தில் எவ்வாறு கலைத்து விட்டாரோ, அதே போல அருமையார்களே, அன்பில்லாத என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே அதன் அர்த்தம் என்னவென்றால், நானும் நீங்களும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கவே முடியாது. இயேசு சொன்ன காரியம், நீங்கள் கிறிஸ்துவிலே அன்பும் சக சகோதரர்களே அன்பும் நீங்களுக்கு இல்லை என்றால், அவருடைய அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நீங்கள் வாழ்க்கையிலே பூசிக்க மாட்டீர்கள் என்று வேதம் சொல்லுங்கள். என்னால் எபேசு சபைக்கு தேவை சொன்ன காரியம் என்னவென்றால், இந்த அன்பு நிச்சயமாக நீ இருக்க வேண்டியதொன்று. அவை அது இன்னும் இல்லாத பட்சத்திலே நான் வந்து அந்த விளக்கு தண்டை உன்னில் எடுத்து அந்த நரகத்திற்குரிய காரியத்தை நான் உனக்கு தருவேன். அன்பியாகலானபடியாலே, இந்த அன்பானது எவ்வளவுக்கு ஒரு முக்கியமான வாரியம் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் நன்றி கொள்ள. நீங்க நினைக்கிறார் சில போல் நான் அன்புள்ளவனாக இருக்கிறேன் என்று, ஆனால் எங்களுடைய அன்பு அன்பியாகளே மாயமான அன்பு. சில வேளைகளிலே நாங்கள் மாம்சத்தில் இருக்கின்றபடியாலே நாங்கள் சில போலியான விதத்திலே அன்பு கூறுவோம். ஆனபடியாலே வேதம் சொல்லுகின்ற காரியம் என்னென்றால், நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் நிச்சயமாக எங்களுக்கு தெரியும் இந்த கொலோசேயு சபையிலே மாயமான போலியான அன்பை பற்றி அவன் தேவனுக்கு நன்றி சொல்லவில்லை. அவனுக்கு உண்மையான ஒரு அன்பை பற்றி நன்றி சொன்ன வேளையிலே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இந்த அன்பு எனக்கும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். சகோதர அன்பு இருக்க வேண்டும், மெய்யான அன்பு இருக்க வேண்டும். நாங்கள் ஒருவருக்காக ஒருவர் ஜபிக்கின்ற அன்பாக இருக்க வேண்டும். ஒருவருடைய ஆத்மாவினுடைய பானத்திற்காக நானும் நீங்களும் ஜபிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் குறை பிடிக்கின்றது அல்ல எங்களுடைய அன்பு. ஆகவே வேதம் சொல்லுகிற காரியம், இந்த அன்பானது அது அநியாயத்திலே சந்தோஷப்படுகின்ற அன்பு அல்ல. அவர் எந்த விதத்திலுமே முறுமுறுக்கின்ற அன்பல்ல. இது சத்தியத்திலே சந்தோஷப்படுகின்ற அன்பு, சகோதர சிநேகத்திலே சந்தோஷப்படுகின்ற அன்பு, தேவனுடைய வார்த்தையிலே சந்தோஷப்படுகின்ற அன்பு. அருமையாக உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்றன. தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கின்ற வேளையிலே சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்றதா? அருமையாக நாங்கள் சில வேலைகளை கதைக்கின்ற வேளையிலே உலக காரியத்தினுடைய காரியத்தை கதைக்கின்ற நாங்கள் இருதயத்தில் நாங்கள் சந்தோஷத்தை சிரிப்பை காணுவோம். ஆனால் தேவன் உங்களோடு பேசுகின்ற வேளையிலே நீங்கள் சந்தோஷம் உள்ளவர்களாக இருக்கின்றீர்களா? ஏனென்றால் அருமையானவர்களே, இந்த தேவனுடைய அன்பு விசுவாசம் கொண்டவர்களாக எங்களுக்கு தேவன் தருகின்ற இந்த கனி, இந்த அன்பு, இது அனுதினமும் நான் நீங்களும் கேட்ட ஒரு சத்தியம். உன் கண் கண்ட பிறனிடத்திலே நீ அன்பு கூறாத நீ என்ன செய்ய மாட்டாய், கண்காணா தேவனிலே அன்பு கூற முடியாது என்பதை வேதம் உங்களுக்கு சொல்லுங்கள். ஆனபடியாலே அருமையானவர்களே, நானும் நீங்களும் இந்த விசுவாசத்தை கொண்டவர்களாய் ஒருவர் ஒருவர் அன்பு கூர்ந்து, ஏன் அன்பு கூற வேண்டும் என்றால் அருமையாளர்களே, சில வேளைகளிலே நாங்கள் அன்பு கூறுகின்றது என்ற வேளையிலே எந்த விதத்திலும் ஏற்றத்தாழ்வோ, எந்த விதத்திலும் வேறுபாடோ, அல்லது எந்த விதத்திலும் நாங்கள் உயர்ந்தது தாழ்ந்தது, கல்வி அறிவு அறிவின்மை, இப்படியாக எந்த விதமான பாகுபாடும் இல்லாத ஒரு அன்பிலே நானும் நீங்களும் வாழ்ந்து நாங்கள் ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாக இருக்கின்ற போலில சில வேளைகளிலே நாங்கள் பலவிதமான எதிர்ப்புகளை கூட சந்தித்துக் கொள்வோம். நான் ஒரு வேளையிலே ஒரு சகோதரனுக்காக அன்பு கூறுகின்ற வேளையிலே அந்த சகோதரன் சில வேளைகளிலே இந்த அன்பை அறிந்து கொள்ளாதவனாய் எங்களை வேதனைப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. அவை அந்த வேளையிலும் வேதம் சொல்ல காரியம், நீ சோர்ந்து போகாத, ஏனென்றால் நீ தேவனுக்கு முன்பாக உன்னை ஆராய்ந்து பார், நீ அன்பு செலுத்துகிறதனுடைய அர்த்தம் கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக நீ அன்பு செலுத்தினால் அவர்கள் உங்களை பற்றி என்னத்தை கதைத்தாலும் நீங்கள் அதை குறித்து பாராங்கள், ஏனென்றால் நீங்கள் பாக்கியவான்கள். என் நிமித்தமாக நீங்கள் வேதனைப்படுகின்றபடியாலே நீங்கள் பாய்ச்சியவாங்கள். ஆனபடியாலே அருமையாளர்களே, நானும் நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகின்ற எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய முதலாவது காரியம் என்னவென்றால், நான் காட்டுகின்ற இந்த அன்பு மெய்யானதா, நான் காட்டுகின்ற அன்பு இது போலியானதா, நான் காட்டுகின்ற அன்பு இது மாயமானதா, அல்லது கிறிஸ்துவுக்கு மகிமையை கொடுக்கின்ற அன்பா என்பதை நானும் நீங்களும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி கிறிஸ்துவுக்கு நாங்கள் மகிமையாக கொடுக்கின்ற அன்பிலே எப்படியான பிரச்சனை வந்தாலும் சோர்ந்து போகக்கூடாது. காரணம் என்னவென்றால், அது நானும் நீங்களும் பாக்கியவான்கள். அவ இப்படியாக நானும் நீங்களும் வேதனை உள்ளவர்களாக இருக்கின்றது நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மூன்றாவது காரியம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், பரலோகத்திலே உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம் நாங்கள் ஏன் இந்த தடைகளை தாண்டி நாங்கள் மரணத்தின் மத்தியிலும் கிறிஸ்துவை விசுவாசித்து நாங்கள் மெய்யாகவே தேவனுக்கு மகிமையாக அன்பை காட்ட வேண்டும் என்றால் அருமையானவர்களே, அதனுடைய கிரிகைக்கு கிடைத்த பலன் இந்த பரலோக நித்திய வாழ்வு எனக்கும் உங்களுக்கும் உண்டு. ஆகவே எங்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு நம்பிக்கை, நாங்கள் பார்த்து நாங்கள் எப்படி விசுவாசம் வைத்திருக்க வேண்டும் என்றால் எங்களுடைய வாழ்க்கையிலே எப்படியான பிரச்சனைகள் வேதனைகள் எங்களை சூழ்ந்து கொண்டாலும் தேவனுடைய கரத்தை தவிர எங்களுக்கு ஒன்றுமே நடக்காது என்கின்ற அந்த விசுவாசத்திலே நாங்கள் இருக்க வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், எங்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு நம்பிக்கை என்னவென்றால், இங்கு இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த நித்திய ஜீவனை எனக்கும் உங்களுக்கும் தருவார் என்கின்ற நம்பிக்கை தான் அருமையாளர்களே இந்த விசுவாசத்திற்கு காரணமாக. இந்த உலகத்திலே நாங்கள் நம்பிக்கை வைத்தால், இந்த பூமியிலே நாங்கள் நம்பிக்கை வைத்தால், நாங்கள் கிறிஸ்துவை எப்படியாக விசுவாசிப்போம் என்றால் அவர் உலகத்துக்குரிய காரியங்களை தருவார் என்பதைத்தான் நாங்கள் விசுவாசிப்போம். அவை நாங்கள் உண்மையாகவே கிறிஸ்துவிலே இருக்கின்ற விசுவாசம் நிச்சயமாகவே இந்த நித்திய ஜீவனை குறித்தது என்றால் மட்டுமே என்னாலே உங்களாலேயும் இந்த நித்திய ஜீவனுக்குரிய வகையிலே கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிப்போம். அல்லது நாங்கள் இந்த கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால இந்த உலகத்திலே நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் என்று நாங்கள் விசுவாசித்தால் அந்த வகையிலே நாங்கள் அவரை விசுவாசிக்கின்றவர்களாக இருப்போம். நீங்கள் இப்ப விளங்கி இருப்போம் நினைக்கிறேன். அன்பாங்களே, நாங்கள் எங்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கை என்னவென்றால், கிறிஸ்து இயேசு திரும்ப வருவார். இயேசு நிச்சயமாக சீக்கிரமாக இந்த உலகத்திற்கு வருவார். அவர் வருகின்ற வேளையிலே நாங்கள் உறுதியான விசுவாசத்தோடும், நாங்கள் தடைகளை தாண்டியும் நாங்கள் விசுவாசத்தோடும், இங்கே மரணத்தின் மத்தியிலே நாங்கள் விசுவாசத்தோடும், அவருடைய வார்த்தையிலே விசுவாசம் உள்ளவர்களாய் நாங்கள் இருக்கின்ற வேளையில், அருமையானவர்களே, அவர் வந்து என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லுகின்ற ஒரே ஒரு வார்த்தை, எனக்காக பாடுபட்ட என் மேலே விசுவாசம் உள்ள இந்த சந்ததியை எனக்கு முன்பாக கொண்டு வாருங்கள். அருமையானவர்களே, இப்படி ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இருக்கின்ற போலையிலே நாங்கள் இந்த அநித்தியமான சந்தோஷங்களுக்காக பாடுபடுவதிலே எந்த விதமான அர்த்தமும் என்ன? அருமையான சில வேலைகள் நாங்கள் நினைப்போம், எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் படித்து நல்ல பெரியவர்களாக்கி நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வர வேணும் என்று நாங்கள் பிரயாசப்படுவோம். அதில் நாங்கள் விசுவாசம் வைத்திருப்போம். நிச்சயமாக நாங்கள் பாடுபட்டாலும் ஒரு பலன் உண்டு, அது பிள்ளை அல்ல. ஆனால் அதுக்கு மேலாக எங்களுடைய பிள்ளைகளுடைய ஆத்துமா, என்னுடைய பிள்ளையானது கல்வியிலே சிறந்ததல்லாமல் போனாலும் அந்த நிச்சய ஜீவனை சுதந்திரிப்பதற்குரிய எல்லா விதமான வழிகளையும் நான் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பெற்றோரும் வாஞ்சியோடு மட்டுமல்ல, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் முழங்காலில் இணைக்க வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கை இந்த பரலோக ராஜ்யம், அதிலே உங்களுடைய பிள்ளைகள் மிகவும் பெரியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை விரும்புங்கள். இந்த உலகத்திலே உங்களுடைய பிள்ளைகள் பெரியவர்களாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப வேண்டாம் என்று சொல்லவில்லை. விரும்பினாலும் நீங்கள் முதலாவதாக நீங்கள் கேட்க வேண்டிய காரியம் என்னவென்றால், உங்களுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய காரியத்திலே அவர்களை நெறிப்படுத்துங்கள். அமையாகளை நீங்கள், ஏனென்றால் எங்களுடைய விசுவாசம் நித்திய ஜீவனை பற்றின விசுவாசமாக இருக்க வேண்டும். நாங்கள் மெய்யாகவே அந்த நித்திய ஜீவனை பற்றி விசுவாசிக்கின்றோம் என்றால் எங்களுடைய செயற்பாடுகளும் அதுக்குரியதாக கிரிகையிலே காட்டப்பட வேண்டும். அவை நாங்கள் நித்திய ஜீவனை குறித்து நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த பரலோக ராஜ்யம் என்கிறதான் எங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம். இந்த உலகத்து காரியம் எல்லாம் எங்களுக்கு இரண்டாவது என்று நாங்கள் சொன்னால் எங்களுடைய செய்கைகள், எங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை கூட அந்த வழியிலே நடத்தப்பட வேண்டும். அதுதான் வேதம் சொல்கின்றது. நீங்கள் இந்த கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் கொண்ட இந்த அன்பும் என்றால் உங்களுடைய கிரிகைகளும் அங்கு நிரூபிக்கப்பட வேண்டும். இந்த வாயினாலே மட்டும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்கின்றது அல்ல, எங்களுடைய செய்கையினாலே நாங்கள் நிரூபிக்க வேண்டும். ஏனென்றால் எனக்கும் இங்கு உங்களுக்கும் இருக்கின்ற ஒரே ஒரு நம்பிக்கை, கிறிஸ்து இயேசு எங்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் ஒரு இடத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அன்னையாளர்களே, வேதனையான வாழ்விலும் கிறிஸ்துவின் மேலுள்ள அந்த நம்பிக்கைக்குரிய பரலோக வாழ்க்கையும், எங்களுக்கு எல்லா விதமான வேதனைகள் துன்பங்கள் மத்தியிலும் இதெல்லாம் ஒரு நாள் ஒளிந்து போய் பரலோக ராஜ்யம் எங்களுக்கு உண்டு என்ற நம்பிக்கையோடும், நாங்கள் இங்கு எபேசு சபையிலே சேவன் கொடுத்த அந்த வாக்கு தத்தம் என்னவென்றால், இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நான் உங்களுக்கு புசிக்க தருவேன். இந்த அன்பு உங்களுக்கு இல்லை, இந்த அன்பில்லாமல் விசுவாசம் இல்லாத உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஜீவ விருட்சமானது உங்களுக்கு இல்லை. அவை உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த விசுவாசமும் இந்த கிரிகை செய்கிற அன்பும் உங்களிடத்திலே இருக்கும் என்றால் நான் உங்களுக்கு தருகின்ற வாக்கு தத்தம் என்னவென்றால், இந்த ஜீவ விருட்சத்தின் கனி, அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நீங்கள் நித்தியத்திற்கும் உயிரோடு வாழ்கின்ற அந்த சனாக்கியம் அருமையாகல எப்ப கிடைக்கும் என்றால், கிறிஸ்து மேலுள்ள விசுவாசம் என்றால் வேறு எந்த ஒரு நம்பிக்கையும். ஒரு வேளையில நாங்கள் சாத்திரம் பார்க்கின்ற காரியம், நாங்கள் சில வேளையிலே பலவிதமான காரியங்களை நாங்கள் யோசிக்கணும், அப்படி செய்தால் இப்படி கூடாது, அந்த போத ஜபித்தால் எங்களுக்கு இது கிடைக்கும். அருமையாகளே, ஒருவருமே எங்களுக்கும் தேவனுக்கும் உடைய தேவையில்லை. காரணம், கிறிஸ்து இடத்திலே நானும் நீங்களும் நேரடியாக போகலாம். அந்த போதகர் ஜபித்தால் தேவனுக்கு தருவார் என்றால் எங்களுடைய விசுவாசமானது கொஞ்சம் 90% கிறிஸ்துவிலும் 10% போதகர்களும் போகின்றது. அதில் அந்த மனுஷன் எங்களுக்காக ஜபித்தால் அந்த காரியம் நடக்கும் என்றால் அதில் அர்த்தம் என்னவென்றால் எங்களுடைய விசுவாசம் 90% கடவுளிலும் 10% அந்த மனுஷனிலும். அருமையாகளே, அப்படியானவர்களுக்கு பரலூராட்சியம் தூர. காரணம், கிறிஸ்து ஒற்றுவர் மட்டும். எனக்கு உங்களுக்கு ஒரு சுகம் தேவை, எனக்கு உங்களுடைய தேவைகள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்றால் அருமையானர்களே, நானும் நீங்களும் தேவனோடு தனிப்பட்ட உறவில் இருந்து அதே விசுவாசத்தாலே பெற்றுக் கொள்ள முடியும். ஆனபடியால் எங்கள் மேல் கிறிஸ்துவின் மேலுள்ள அந்த விசுவாசத்திற்கு எங்களுக்கு இடையிலே ஒருவரும் தேவையில்லை. நாங்கள் தனிய கிறிஸ்துவோடு விசுவாசம் உள்ளவர்களாய், மற்றவர்களே அன்புள்ளவர்களாய், பரலோக ராஜ்யத்திலே நம்பிக்கை உள்ளவர்களாக எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் வாழுகின்ற வேளையிலே தேவன் அதிலே பிரியமுள்ளவராகவும் அதிலே சந்தோஷம் உள்ளவர்களாகவும் தான் வருகின்ற வேளையிலே அவர் எங்களை தன்னுடைய பரலோக ராஜ்யத்திற்கு எங்களை எடுத்துச் செல்லுகின்ற தேவனமாகவும் இருப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு நானும் நீங்களும் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுகின்றவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மூன்று காரியம், இலகுவான காரியம், கிறிஸ்துவின் மேலுள்ள அந்த அன்பு, பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசம், பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள அன்பு, பரலோக ராஜ்யத்தின் மேலுள்ள நம்பிக்கையோடு நானும் நீங்களும் வாழ்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவன் தாமே இந்த வார்த்தைகளை உங்கள் இதயங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் ஜெபிப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள தேவனே, எங்களுடைய எல்லா விதமான அந்தரங்க பாவங்களையும் அறிந்திருக்கின்ற கர்த்தர் நீர் தேவனே, இந்த பாவங்கள் எல்லாவற்றிற்கும் கிறிஸ்து இயேசு இடத்திலே வருகின்ற வேளையிலே மன்னிப்புண்டு என்ற விசுவாசத்தை நீங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து நாங்கள் பரிசுத்தமாகுவதற்கு கர்த்தாவே உங்கள் மேலே விசுவாசத்தை வைக்க நீங்களுக்கு இறங்கி தேவனே, எங்களுடைய கிரிகையிலே நாங்கள் அந்த விசுவாசத்தை காட்டி இந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய நம்பிக்கையோடு நாங்கள் வாழுவதற்கு ஆவியானவர் மூலமாய் நீங்கள் ஒவ்வொருவரோடும் பேச வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.